பத்து புலோசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 13 சனிக்கிழமை 2022 நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த தமிழ் வானொலியான 24 ஓயாது உலக தமிழ்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பு தமிழ் ஒலி வானொலியிலும் சிவமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று இன்றைய சிந்தனையுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையிலே திருமதி வர்சி நிர்சிங்கம் அவர்களுடைய இன்றைய சிந்தனை.
அனைவருக்கும் வணக்கம். சேவையில் ஈடுபடுவோருக்கு மன உறுதியோடு சாந்தமும் புன்சிரிப்பும் மிகவும் அவசியமானவை. புல்லை கூட படைக்கும் ஆற்றல் நம்மிடம் இல்லை, அதனால் நான் என்ற ஆணவம் கூடாது. மனமே கடவுளின் இருப்பிடம், அதை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை. பிறர் நம்மை துன்பப்படுத்தும் போது அதை பொறுப்பது மனிதத்தன்மை, மறந்து விடுவது தெய்வத்தன்மை. வாழ்வில் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்துவிட்டால் செய்யும் செயல் அனைத்திலும் அழகும் கலையுணர்வும் வந்துவிடும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இன்றைய சிந்தனைகளை தொடர்வது இன்றைய திருக்குறள், அதன் விளக்கம். இந்த திருக்குறளை தருவதற்காக நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் ஒப்புரவறிதல் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாட்டும் கொல்லோ உலகு. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாட்டும் கொல்லோ உலகு. இக்குறட்பாவினுடைய பொருளினை நோக்குவோம். உலகில் உள்ள உயிர்கள் தம் வாழ்க்கைக்கு இன்றியமையாத நீரை உதவுகின்ற புகிலுக்கு என்ன கைமாறு செய்கின்றன? ஒன்றுமில்லையே. ஆதலால் அம்முகில் போல் வள்ளல்கள் செய்யும் ஒப்புரவுகளும் கைமாறு வேண்டுமென அல்ல என தேவநேய பாவாணர் உரை செய்திருக்கிறார். கைமாறு என்பது செய்த உதவிக்கு பரிகாரமாக செய்தல் எனவும், ஒருவர் செய்த உதவி திரும்பவும் அவர் தம் கைக்கு மாறுதல் எனவும் பொருள் கொள்ளப்படும். கடமை, கடப்பாடு, ஒப்புரவு, உதவி என்பன ஒரு பொருள் சொல்லாக உரையாசிரியர்கள் கருதுகின்றனர். ஒப்புரவுடையோர் தன்னலம் கருதாது, பிரதி உபகாரம் எதிர்பார்க்காது பொது வாழ்வு நடத்துபவர் எனலாம். ஒப்புரவு கடமைப்பாடாக கருதப்படுவதால் அவை விளக்கத்தக்கனவை அல்ல. பரிமேலழகர் அவர்கள் உடன் வாழும் உயிர்களுக்கு உதவி செய்தாக வேண்டும் என்பதனை வலியுறுத்துகின்றார். இக்கடப்பாடு சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமை என ஒப்புரவு அறிந்தோர் குறிப்பிடுவர். எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாது முகில் மழையாக பொழிந்து பூமியை குளிர வைத்து பூமியில் வாழும் உயிரினங்கள் செழித்து வாழ வழி சமைக்கும் மழையினை, எவ்வித பிரதி உபகாரம் இல்லாத வள்ளல் தன்மைக்கு உவமையாக்கப்பட்டுள்ளதை காணலாம். மழைக்கு எம்மால் பிரதி உபகாரம் செய்ய முடியுமா? இல்லையே, அது ஒரு வழி கடப்பாடு. பிரதி உபகாரம் கருதாத கடப்பாடு. ஒப்புரவாளர் கைமாறு கருதாது தம்முடன் வாழும் உயிர்களுக்கு உதவி புரிதல் அவர்தம் கடமையாக கருதப்படுகின்றது. ஒப்புரவு என்பது கடமை உணர்ச்சியுடன் செய்யப்படும் உதவி என்பதை நாம் புரிந்து கொள்ளல் நன்று. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாட்டும் கொல்லோ உலகு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக இவ்வாரத்துக்கான விருப்ப தெரிவு பாடல். இந்த பாடலை விரும்பியிருக்கும் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் நீண்டகால உறுப்பினரான திருமதி தேவகி சுப்பையன் அவர்களுடைய விருப்பமாக அமைகின்ற பாடல் எமது நேர்களுக்காக இப்போது. அடுத்ததாக இடம்பெற இருப்பது சிறப்பு நிகழ்ச்சி. அண்மையில் இயக்குனர் மணிகண்டனின் தயாரிப்பிலே வெளிவந்த கடைசி விவசாயி என்ற திரைப்படம் பல திரைப்பட ரசிகர்களால் பாராட்டப்பட்ட ஒரு சிறந்த படமாக வெளிவந்திருக்கின்றது. அந்த திரைப்படம் தொடர்பான கண்ணோட்டத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
கதாநாயகர்களையும் கதாநாயகிகளையும் கண்கவர் காட்சி அமைப்புகளையும் நம்பி ஓடிக்கொண்டிருந்த திரையுலகில் சிறுவர்களையும் நடிக்க வைத்து வெற்றி கொடுக்க முடியும் என காக்கா முட்டை படத்தின் மூலம் நிரூபித்தவர் இயக்குனர் மணிகண்டன். அதனைத் தொடர்ந்து குற்றமே தண்டனை, ஆண்டவன் கட்டளை என கதையை மட்டுமே நம்பி பயணித்தவர். ஆண்டவன் கட்டளை படத்துக்கு பிறகு கடைசி விவசாயி என்ற தலைப்பிடப்பட்ட படத்தில் 80 வயதான நல்லாண்டி என்ற முதியவரை கதாநாயகனாக நடிக்க வைத்து திரைப்படம் வெளியிட்டார். விஜய் சேதுபதி மற்றும் யோகி பாபு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இயக்குனர் இதுபற்றி கூறியதாவது, உசிலம்பட்டியை சுற்றி சுமார் 16 கிராமங்களில் படமாக்கி இருக்கிறேன். அங்கிருக்கும் விவசாய முறை ரொம்ப பழசு. நம்ம தமிழர்களோடு விவசாய முறையை இன்னும் கையில் வைத்திருப்பது கரிசல் காட்டு விவசாயிகள் தான். அவர்களை கடைசி விவசாயிகளாகத்தான் பார்க்கிறேன். இந்த படத்தின் தலைப்பை பார்த்து விவசாயம் முடிந்துவிடப் போறதோ என்று நினைத்து விடாதீர்கள். கிராமத்தில் இருப்பவர்களையே முழுக்க முழுக்க நடிக்க வைத்துள்ளேன். நேரடி ஒலி பதிவு என்பதால் அவர்களுடைய குரலிலேயே முழு படமும் இருக்கும். கடைசி விவசாயி என்று எதிர்மறையாக பெயர் வைத்திருந்தாலும் கதையில் அவரை முதல் விவசாயியாக வைத்து ஊரே விவசாயத்தை நோக்கி திரும்புகிறது என்று காட்சி வைத்து நம்பிக்கை நீர் பாய்ச்சியிருக்கின்றார் இயக்குனர் மணிகண்டன். இதுதான் எங்கள் ஊர், இதுதான் எங்கள் வாழ்வு, இவர்களாம் எம் மக்கள் என உலகத்தினர் மத்தியில் ஓங்கி சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளப்பட இந்த படம் பயன்படுத்தப்படும். விவசாயத்தை மையமாக வைத்து தமிழ் சினிமாவில் கடந்த சில வருடங்களில் சில படங்கள் வெளிவந்துள்ளன. அவற்றில் ஒரு சில படங்களே உண்மையான பிரச்சனைகளை சொன்ன படங்களாக அமைந்தன. மற்ற சில படங்கள் விவசாயத்தை தமது வியாபார வெற்றிக்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டனர். இந்த படம் ஒரு ஆத்மார்த்தமான விவசாயியை பற்றிய படம். எத்தனை வயதானாலும் விவசாயம் செய்வதை விட்டுவிடக் கூடாது என நினைக்கும் இது போன்ற விவசாயிகள் இருப்பதால் தான் நமக்கெல்லாம் உண்ணும் உணவும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இன்று வரை கிடைக்கும். 2022 முதல் பாதியில் உலகளவில் வெளியான படங்களின் பட்டியலில் கடைசி விவசாயி 2வது இடத்தை பிடித்துள்ளது. மணிகண்டன் இயக்கத்தில் மறைந்த நல்லாண்டி பிரதான வேடத்தில் நடித்து விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட கடைசி விவசாயி திரைப்படம் வெளியான போது வசூல் ரீதியாக வெற்றி பெறவில்லை. ஆனால் உலகிலேயே சிறந்த 2வது இடத்தை பிடித்த படம் என்ற அங்கீகாரத்தை பெற்று கௌரவம் கொண்டுள்ளது. உலகெங்கிலும் உள்ள திரைப்படங்களை மதிப்பிடும் புகழ்பெற்ற லெட்டர்பாக்ஸ் இணையதளம் 2022 முதல் பாதி திரைப்பட அறிக்கையை வெளியிட்டுள்ளது. நிலத்துடனான விவசாயியின் உறவை பற்றிய ஒரு மென்மையான விவசாய படம் இது. இதற்கிடையே அண்மையில் வெளியான கமல்ஹாசன் விஜய சேதுபதி நடித்த லோகேஷ் கனகராஜ இயக்கத்தில் வந்த விக்ரம் திரைப்படம் உலகளவில் 11வது சிறந்த படமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆயினும் வசூல் ரீதியாக அந்த திரைப்படம் பெரும் வெற்றியை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டுகால தமிழ் சினிமாவின் தலை சிறந்த படம், மண் மனம் வீசும் காவியம் என்பது போன்ற உயர்ந்த எண்ணங்களுடன் கருத்துக்களுடன் பெரும் வரவேற்பை பெற்று இந்த படம் விளங்குகின்றது. இந்த படத்தின் முக்கிய கதாபாத்திரமான மாயாண்டி பாத்திரத்தில் நடித்த 80 வயது கதாநாயகன் நல்லாண்டி என்னும் நிஜ விவசாயி தம் யதார்த்தமான நடிப்பால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். தனது வாழ்க்கைக்கு நெருக்கமான கதையே படத்தில் அமைந்திருந்ததால் கதையுடன் தான் ஒன்றி வாழக்கூடியதாக இருந்ததாக கூறிய நல்லாண்டி, படம் வெளியாகும் முன்னரே உயிரிழந்தது பெரும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஒரு கிராமத்தில் இருக்கும் வயதான விவசாயி மாயாண்டி ஒற்றையாய் வீட்டுக்குள் வசித்து வருகிறார். விவசாயம் மட்டுமே வாழ்க்கை. வறட்சியில் இருக்கும் ஊரில் இடி விழுந்து ஒரு மரம் கருகிறது. தெய்வ குற்றம் என நினைத்து குல தெய்வத்துக்கு திருவிழா எடுக்க முடிவு செய்யப்படுகின்றது. குலதெய்வத்துக்கான நெல்லை மாயாண்டி கொடுக்க வேண்டும் என ஊர்க்காரர்கள் வேண்டுகின்றனர். அவரும் சம்மதித்து நெல் விதைக்கின்றார். வயலுக்கு அருகே இருந்த இறந்து போன மயில்களை புதைக்கின்றார். அதை அவர் கொன்றதாக அவர் மீது குற்றச்சாட்டு. நீதிமன்றம் மாயாண்டி மீது பொய்க் குற்றச்சாட்டு பதியப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்கிறது. அதுவரை அவரை விளக்க முறையில் வைக்கிறது. விளைச்சலை பற்றி முதியவர் சொன்னதும் நீர் பாய்ச்சவும் பயிர்களை பார்த்துக் கொள்ளவும் உத்தரவிடுகிறார் நீதிபதி. வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளையும் விவசாயி பற்றி சொல்லும் விதமாக அமைந்த இந்த படம் ஊரில் மழை இல்லாததால் விவசாயம் எவ்வாறு மோசமான நிலை அடைகின்றது, மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மக்கள் விவசாயத்தை கைவிட்டு வெளியூருக்கு வேலை தேடி செல்கிறார்கள். இதனால் ஊருக்குள் எல்லாருக்குமே ஒரு தொடர்பு விட்டு போகிறது. இதனால் பல பிரச்சனைகளை குடும்பங்கள் எதிர்நோக்குகின்றன. கடைசியில் திருவிழா நடந்ததா இல்லையா, மக்கள் ஒன்று சேர்ந்தார்களா இல்லையா, விவசாயம் வென்றதா இல்லையா என்பதே படத்தின் மீதி கதை.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் முனைவர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்களுடைய தமிழ் தொடர்பான கருத்துக்களை இப்போது நேர்களுக்காக தருகின்றோம்.
சும்மா சும்மா திமுகவில் இருந்தபோது நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் ஒரு சொற்பொழிவில் சும்மா என்ற தலைப்பில் நீண்ட நேரம் உரையாற்றினார். அந்த மலரும் நினைவுகளை இங்கே பார்ப்போம். சும்மா சும்மா இதை படியுங்கள், நிச்சயம் நீங்கள் அசந்துதான் போவீர்கள். உலகில் தோன்றிய பல மொழிகள் அழிந்து இருந்த இடமே தெரியாமல் போயிருக்கின்றன. தமிழ் மட்டும் இன்றளவும் பேச்சிலும் எழுத்திலும் நீடித்து நிலைத்து தன்னையும் தான் சார்ந்த இனத்தையும் பெருமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. சும்மா சொல்லுவோம் தமிழின் சிறப்பை. அடிக்கடி நாம் பயன்படுத்தும் வார்த்தைதான் இந்த சும்மா. அது சரி, சும்மா என்றால் என்ன? பேச்சு வழக்கு சொல்லாக இருந்தாலும் தமிழ் மொழியில் உள்வாங்கப்பட்டுள்ள ஒரு வார்த்தை தான் இந்த சும்மா. சும்மா என்கிற இந்த ஒரு வார்த்தை மட்டும், இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் தமிழில் 15 மேற்பட்ட அர்த்தங்கள் உண்டு என்றால் பாருங்களேன், வேறு மொழிகளில் இல்லாத சிறப்பினை நாம் அடிக்கடி கூறும் இந்த சும்மா என்ற வார்த்தை அழகாக எடுத்துக்காட்டுகிறது. கொஞ்சம் சும்மா இருடா, அமைதியாக, குவயட் என்று சொல்லுவோமே, அமைதியாக இருந்து இரு என்று பொருள். கொஞ்ச நேரம் சும்மா இருந்துவிட்டு போகலாமே, களைப்பாறி விட்டு போகலாமே என்ற பொருள். அவரை பற்றி சும்மா சொல்லக்கூடாது, அருமையான நபர் என்ற பொருள் வருகிறது. இது என்ன சும்மா கிடைக்கும் என்று நினைத்தாயா, இலவசமாக வரும் என்று நினைத்தாயா? சும்மா கதை விடாதே, அதாவது பொய் சொல்லாதே, சும்மாதான் இருக்கு, நீ வேண்டுமானால் எடுத்துக்கொள், உபயோகமற்றுத்தான் இருக்கிறது என்று பொருள். சும்மா சும்மா கிண்டல் பண்ணுகிறாள் அடிக்கடி என்ற பொருள். இவன் இப்படித்தான் சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பான் எப்போதுமே என்ற ஒரு பொருள். ஒன்றுமில்லை, சும்மாதான் சொல்லுகிறேன், தற்செயலாக என்ற பொருள். இந்த பெட்டியில் வேறு எதுவும் இல்லை, சும்மாதான் இருக்கிறது, காலியாக இருக்கிறது என்ற பொருள். சொன்னதையே சும்மா சொல்லாதே, மறுபடியும் என்ற பொருள். ஒன்றுமில்லாமல் சும்மா போகக்கூடாது, வெறும் கையோடு என்ற பொருள். சும்மாதான் இருக்கின்றோம், சோம்பேறித்தனமாக இருக்கின்றோம் என்ற பொருள். அவன் சும்மா ஏதாவது உளறுவான், வெட்டியாக என்ற பொருள். எல்லாமே சும்மாதான் சொன்னேன், விளையாட்டுக்குத்தான் சொன்னேன் என்ற பொருள். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இந்த சும்மா என்கிற ஒரு சொல் நாம் பயன்படுத்தும் இடத்திற்கு ஏற்றபடியும் தொடரும் சொற்களுக்கு ஏற்றபடியும் வருகிறது. விதமான அர்த்தங்களை இங்கே கொடுக்கிறது என்றால் அது சும்மா இல்லை, சும்மா சும்மா.
அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் ஆகஸ்ட் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். இன்றைய கூட்டத்திலே அங்கத்தவர்களுக்காக சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினரான திருமதி தேவகி சுப்பையன் அவர்களால் மதிய போசனமும் வழங்கப்பட இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களும் இந்த அறிவித்தல்களை கவனத்தில் கொண்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நல்லதே நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து வான் அலைகளினூடாக சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவரும் சார்பாகவும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சா பாப்பா,
சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சா பாப்பா,
சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சா பாப்பா, சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சா பாப்பா. சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும்,
வீரர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். ஆசை இல்லா மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும். பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும். பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும். சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ்ந்திடாதே. உள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே உள்ளுக்கு என்ன பெருமை. சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே முத்துக்கு என்ன சிறுமை. எங்கே நன்மை இருந்த போதும் ஏற்றுக்கொள்ளும் உலகம். அங்கே வந்து பழுவிக்கொண்டு போற்றும் நல்ல இதயம். சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே.